நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் உலகம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய பல தகவல்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ளலாம்.
இனிய இதயங்களே, சென்ற வாரம் நாம் பல உலகத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பேசணும். இந்த வாரம் நாம் விஞ்ஞானபூர்வமான டெக்னாலஜி நிறைந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். சோ நாம் விரிவாக அந்த விஷயங்களை பற்றி நாம் அலசி பார்க்கலாம்.
சரியா சொன்னீங்க, கண்டிப்பா பார்க்கலாம்.
அதாவது ஃபர்ஸ்ட் மீன்கள், அவங்கதான் பயங்கரமான வாழ்க்கையை கடலில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக அந்த நான் சொன்ன 12 தகடுகள், பிளேட் டெக்டானிக் ஆக்டிவிட்டி, அவை அசைவதால் பயங்கர விஷம் வெளியே வந்து அந்த கடல்கள் பாய்சனாயிஷ். உடனே அந்த மீன் என்ன பண்ணுச்சு, அங்க வாழ முடியாது, உடனே அது நிலத்துக்கு வர வேண்டும், இல்லைன்னா செத்து போயிடும். அதனால அது தவளையா மாறி, தவளையா மாறி கால்கள் வந்து ஆம்பிபியன்ஸ் சொல்லுவாங்க, அது நிலத்துக்கு வந்தது. அப்புறம் நிலத்துல என்ன பண்ணுச்சு, சில நேரத்தில் வந்து ஃபுட் எல்லாம் நிலத்துல வந்து கிடைக்கல, அப்போதான் மரங்கள் வர ஆரம்பித்தது. மரங்களில் நிறைய ஃபுட் இருந்தது. அது மட்டும் இல்ல, நிலத்துல நிறைய கொடிய விலங்குகள் வேற உருவாயிடுச்சு. சோ ஒரு சில உயிர்கள் மரத்து மேல ஏறினாதான் தப்பிக்க முடியும். சோ அதனாலதான் ரெப்டைல்ஸ், இந்த ஓணான் பாம்புகள் இவையெல்லாம் உருவாயின. ரெப்டைல் இருக்கும்போது தான் பறவைகள் வந்தது, பேர்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் மம்மல்ஸ், பாலூட்டிகள். நம்ம எல்லாம் பாலூட்டிகள் இருக்கோம். நம்முடைய வரலாறு, பாலூட்டிகளின் வரலாறு 65 மில்லியன் ஆண்டுகள். ஏனென்றால் கடைசியாக டைனோசோர்கள் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால்தான் எல்லாம் இறந்துவிட்டன. அவ இறந்ததனால்தான் நமது பாலூட்டிகள் வந்தன. டைனோசோர் இருந்திருந்தால் நம்ம பாலூட்டிகள் இன்னும் வந்திருக்கவே முடியாது. சோ அதனால தான் இயற்கை என்ன பண்ணுது, அப்பப்போ இயற்கை கலாமிட்டிஸ், இயற்கை கொடிய விஷயங்களை, எரிமலை, பூகம்பம், சுனாமி இப்படி அனுப்பி அந்த உயிர்களை சாகடித்தால்தான் மற்ற உயிர்கள் முன்னுக்கு வர முடியும். சோ இயற்கையிலே சாவு என்பது அழிவு அல்ல, மாறாக உருவாக்கல். அது சாவா நம்ம பார்க்கவே கூடாது. இப்ப நடந்த சுனாமி கூட சாவில்லை, மாறாக அந்த சுனாமி புதிய நிலத்தை உருவாக்கி இருக்கின்றது. கடலில் இருக்கின்ற மண்ணை எடுத்து கொண்டு வந்து புதிய நிலம், அந்த புதிய நிலத்தில் பார்க்கின்ற பொழுது தாவரங்கள், அனிமல்ஸ் எல்லாம் அங்கே இன்றைய தினம் ஆண்டு கொண்டிருக்கின்றன. சோ அழிவு என்பது நாம் மனிதனுடைய பார்க்கின்ற பார்வையில், ஆனால் அழிவு என்பது இயற்கையின் பார்வையில் அழிவு அல்ல, அது உருவாக்கம், கிரியேஷன்.
ரொம்ப, அதாவது ஒரு அழிவை கூட யதார்த்தமாக ஒரு உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம வந்து புலப்படுத்தியிருக்கிறோம். இயற்கை நலன், இயற்கையை வழக்கமாக என்ன பண்ணுதுன்னா இந்த மனிதர்களுக்கு நலனைத்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது.
சரியாக சொன்னீங்க, கரெக்ட்.
இயற்கை பல இடங்களில அழிவை ஏற்படுத்துவதில்லை, அழிவுக்கு முன்னால எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. சுனாமி என்கின்ற நம்ம பேசும்பொழுது அதுக்கு முன்னாடி கூட அது எச்சரிக்கை செய்தது.
அந்த அனிமல்ஸ்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது எல்லாம். ஏனென்றால் அனிமல்ஸ் வந்து இயற்கையோடு ஒன்றித்து வாழ்கின்றார்கள். ஆபத்துகள் அவர்களுக்கு ஒரு சங்காக இம்மீடியட்டா அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், இயற்கையை விட்டுவிட்டு நாம் செயற்கை, ஏசி ரூம், மற்றபடி வீடுகள், காலில் செருப்பு, மற்ற இயற்கையை விட்டுவிட்டு நாம் தூரமாக சென்று விட்டோம். அதனால்தான் இயற்கை கொடுக்கக்கூடிய அலாரங்கள், முக்கியமாக சாவுமணிகள் நமக்கு கேட்பது கிடையாது
பார்ப்பது கிடையாது. என்னென்றால், கன்னியாகுமரியில் கூட கடல் உள்வாங்கியது என்று சொல்வார்கள். திருச்செந்தூரில் கூட கடல் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்வாங்கியது என்று சொல்வார்கள். வங்கக்கடலில் உருவான அந்த சுனாமி வண்டலூரில் இருக்கின்ற அந்த மிருகத்திற்கு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட 19-20 கிலோமீட்டர்கள் தொலைவு உள்ள வங்கக்கடல் எல்லைக்கும் வண்டலூருக்கும், ஆனால் அங்கிருக்கிற மிருகத்திற்கு எப்படி தெரிந்தது?
அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்று சொல்வார்கள் கனகராஜ். பூமியின் சென்டர்ல, பூமி நாம் இப்பொழுது ஏரோப்ளேன் வைத்துக்கொண்டு இங்கிருந்து ஒரு பெரிய பொத்தல் போட்டு சுரங்கம் நேராக ஏரோப்ளேனில் 5-6 மணி நேரம் பயணம் செய்தால் நடு மையத்தில் கோர் என்று சொல்வார்கள். அந்த கோர் தான் நெருப்பு குழம்பு. அந்த குழம்பு தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதை வைத்துத்தான் மிருகங்கள் பயணிக்கின்றன, ஆமைகள் கடலில் பயணம் செய்கின்றன. மகாபலிபுரத்தில் வந்து முட்டையிட்டு விட்டு ஆமை ஆஸ்திரேலியா ஏறக்குறைய 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அங்கு போய் உணவை சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து மீண்டும் 4-5 மாதங்கள் கழித்து எங்கு முட்டை விட்டதோ அதே இடத்துக்கு சரியாக அந்த ஆமை வந்து சேருகின்றது. எப்படி? மேக்னெட்டிக் ஃபீல்ட். மீன்களும் அப்படித்தான் பயணிக்கின்றன. ஒவ்வொரு மீன் தலையிலுமே 2 கோடி பொருமானம் உள்ள ரேடார் பொருத்தப்பட்டிருக்கிறது. நமது மீன் சாப்பிடுகிறோம், ஒரு மீன் எடுத்து வஞ்சர மீனை நாம் சாப்பிடுகிறோம். ஒரு நாளைக்கு நாம் 250 கிலோ கொடுத்து நாம் வாங்கி அதை சாப்பிடுவது கிடையாது. 2 கோடி ரூபாய் கொடுத்து நாம் அதை வாங்கி அந்த ரேடாரையும் சேர்த்து நாம் சாப்பிட்டு விடுகிறோம். அதிலிருந்து அந்த மண்டையில் இருக்கக்கூடிய ரேடாரை வைத்துத்தான் அது வந்து கடலில் பயணம் செய்கின்றது. நமது விமானங்களிலே அந்த மீனில் இருக்கக்கூடிய அதே ரேடார் தான் மனிதன் செய்து விமானங்களிலே காக்பிட்டில் பொருத்தியிருக்கிறான். அதனால்தான் அந்த விமானங்கள் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டோடு கனெக்ட் எல்லா மிருகங்களும் ஆய் செய்யப்பட்டிருக்கின்றன. கனெக்ஷன் பொருத்தப்பட்டிருக்கிறது அவளுடைய மூளையிலே. சோ அதை வைத்துத்தான் அவை அறிந்து கொள்ளுகின்றன. ஆபத்து, இயற்கையில் ஒரு ஆபத்து வருகின்றது என்றால் அந்த மூளையில் இருக்கக்கூடிய ரேடார் அதற்கு சொல்லுகின்றது, ஆபத்து இந்த இடத்தில் இருக்காதே, நீ மறு இடத்திற்கு போய்விடு. உடனே அவை தே ரெஸ்பாண்ட், அவை பதிலை கொடுக்கின்றன. மனிதன் அவன் ரெஸ்பாண்ட் செய்வது கிடையாது. ஏனென்றால் மனிதனுக்கு இருமாப்பு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து இயற்கையை விட்டு நான் கம்ப்யூட்டரை தான் நான் நம்புவேன், இயற்கையை விட்டு நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை தான் நம்புவேன், என்னுடைய ரேடார் GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அதை தான் நம்புவேன், இல்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த என்னது அந்த சீதோஷ்ண நிலை சொல்லுவாரே அவர்தான் நான் நம்புவேன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மிருகங்களுக்கு இயற்கையை நம்பியிருக்கின்றன. இயற்கையை நம்பு யார் நம்பியிருக்கின்றார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள்.
ஐயா, நீங்க சொல்லும் பொழுது இயற்கையோடு மனிதன் ஒன்றித்திருக்கிறானா இல்லையா அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த மனித உருவாக்கம், மனிதன் உருவாகுதல் அப்படின்ற ஒரு பார்க்கும்போது, கருவில உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண் விந்திலிருந்து புறப்படுகின்ற 1000000 விந்துக்களில் எல்லாமே வந்து கரு உருவாவதில்லை. அவற்றில் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு வரலாறை, ஒரு ஆய்வை நாம் பார்க்கிறோம் அறிவியல் ரீதியான. அதுபோலத்தான் இந்த உலகத்தில் உருவான ஒரு உயிரினம் ஒரே செல்லில் உருவானதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆக இரண்டுமே வந்து ஒப்புமையை அடைவதாக நாம் கருதுகிறோம். அப்படின்னா முதலில் மீன் தோன்றியதா அல்லது தவளை தோன்றியதா அப்புறம் மனிதன் தோன்றியனா, எப்படி இது, எப்படி நீங்க வேறுபடுத்துறீங்க?
அதாவது இயற்கையில ஒரு டிரெக்ஷன், அதாவது ஒரு பாதை இருக்கின்றது. அது பின்னால் போறும் பாதை கிடையாது, வலது பக்கம் போவது கிடையாது, இடது பக்கம் போவது கிடையாது, இப்படி கீழே பூமியை நோக்கி போவது கிடையாது. நமது பாதை நேராக மேலே நோக்கி இருக்கின்றது. சோ ஒரு அணு 10 ஆகின்றது, 10 100 ஆகிறது. ஒவ்வொரு உயிருமே மாறுகின்ற பொழுது அது ரொம்ப டெக்னாலஜிக்கலி விஞ்ஞானபூர்வமாக ரொம்ப காம்ப்ளெக்ஸா உருவாகிட்டு இருக்கு. சோ இயற்கையில எல்லாமே ஏதோ ஒரு ஒரு உயர்ந்த குறிக்கோளை நோக்கி போய் கொண்டிருப்பதை நாம் இயற்கையில் நாம் பார்க்கிறோம். சோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஒரு அணு என்ற தினம் 10 trillion செல்ஸ், அது மட்டும் இல்ல நமக்குள்ள பிரெயின் இருக்கு, அவேர்னஸ், கான்சியஸ்னஸ், என்லைட்டன்மெண்ட். சோ இப்பேற்பட்ட புத்தர் பாருங்க, என்லைட்மெண்ட், ஞானம் பெற்றார், நமக்குள்ள ஞானம் இருக்கு. சோ இது இப்போ வந்து ஞானத்துல நம்ம இருக்கோம். சோ இங்கிருந்து அடுத்து நமது பூமி இன்னும் 450 கோடி ஆண்டுகள் இருக்க போகுது. சோ இன்னும் ஞானத்திலிருந்து அடுத்து ஒரு பிரகாசமான உயிர் நம்ம வந்து மாறிடுவோம். இன்னும் ஒரு 5 மில்லியன் ஆண்டுகள், 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற உருவம் இருக்காது, அது வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் நம்மளை விட சிறப்பாக இருக்கும், நம்மளை விட மோர் காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க, நம்மளை விட இன்டெலிஜென்டாவும் உயர்வாகவும் இருப்பாங்க. கடைசியாக நம்ம எல்லாருமே எங்க போறோம்னு சொன்னா ஒமேகா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒமேகா பாயிண்ட்னா இந்த கிரீக் மொழியில ஆல்பா என்றால் தொடக்கம், ஒமேகா என்றால் முடிவு. சோ அந்த முடிவு பாயிண்ட பார்த்து நம்ம மனிதன் போய் கொண்டிருக்கின்றான். மனிதன் சொல்றது மறுபடியும் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், நானே தப்பு பேசுறேன், இயற்கை போய் கொண்டிருக்கின்றது. இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில், இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.